வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். அன்பர்களே, நேற்றைய தினத்தின் இரவிலே பல பிரச்சனைகளோடு நீங்கள் படுக்கைக்கு சென்றிருக்கலாம். இந்த நாளிலும் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எனக்கு வந்துவிடுமோ என்ற பயத்தோடு வானொலி பெட்டி முன் இருக்கிறீர்கள் அல்லவா? மகிழ்ச்சியுடன் இந்த நாளை ஆரம்பியுங்கள். இன்றைய செய்தி மூலம் தேவன் உங்களோடு நிச்சயம் பேசுவார். நேயர்களே, வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகும் கீர்த்தனை பாடல்கள் அடங்கிய MP3 CD தயாராக உள்ளது. உங்களுக்கு தேவையானால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 9442252627.
ஆதிபிதா குமாரன் ஆதி த்ரீகர்க்கு அனவரணமும் ஸ்தோத்திரம், த்ரீகர்க்கு அனவரணமும் ஸ்தோத்திரம்.
பிரியமான வேதாராய்ச்சியாளர்களே, இந்நாட்களிலே ரூத்தின் புத்தகத்தை நாம் சிந்தித்து வருகிறோம். இன்று ரூத் 2:11 முதல் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ரூத் 2 போவாசியின் வயலிலே நடைபெறுகிற காரியங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மோவாபிய பெண்ணாகிய ரூத் நகோமியின் மருமகளாக நகோமியோடு கூட பெத்லேமிலே வந்து தங்கினாள். அவர்களுடைய ஏழ்மையின் நிமித்தமாக தங்கள் ஆகாரத்திற்காக அறுப்பு அறுக்கிறவர்களுக்கு பின்னாலே ரூத் புறப்பட்டு சென்று அவர்கள் விட்டுச் செல்கிற கதிர்களை பொறுக்கும்படியாய் செயல்பட்டாள். அப்படி அவள் செல்லும்பொழுது தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தனாகிய போவாசுடையதாயிருந்தது. போவாஸ் வயலிலே அறுப்பு வேலை நடப்பதை பார்க்கும்படியாய் வரும்பொழுது ரூத் அவனுடைய கண்களிலே படுகிறாள். உடனடியாக அவனுடைய கண்களிலே அவளுக்கு தயவு கிடைக்கிறது. இவள் யார் என்ற விவரங்களை கண்காணியாக வைக்கப்பட்ட வேலைக்காரனிடத்திலே விசாரிக்கிறான். அவள் யார் என்ற விவரங்கள் தெரிந்தவுடனே வேறு எங்கும் செல்ல வேண்டாம், இங்கேயே தங்கலாம், இங்கேயே ஓய்வெடுக்கலாம், இங்கேயே தண்ணீர் குடித்துக் கொள்ளலாம் என்று அவளுக்கு விசேஷித்த அனுமதி கொடுக்கிறான். அது மட்டுமல்ல, ஒருவரும் அவளை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கும் கட்டளையிட்டான். காரணம், ரூத் பார்க்க அவளுடைய பெயருக்கு தக்க அழகான ரூபமாய் இருந்தாள். அவள் மேலே அவனுக்கு ஒரு தனி அன்பு ஏற்பட்டது. எனவே ரூத்துக்காக போவாஸ் செய்த சிறப்பான காரியங்களை குறித்து அவள் ஆச்சரியப்பட்டு, நான் அந்நிய பெண்ணாய் இருக்கிறேனே, எனக்கு எதனாலே உம்முடைய கண்களிலே தயவு கிடைத்தது என்று கேட்கிறாள். அதற்கு போவாஸ் என்ன சொல்கிறான் பாருங்கள். ரூத் 2:11. அதற்கு போவாஸ் பிரதித்திரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. நகோமியோடு கூட ரூத் முதல் முறை பெத்லகேமுக்குள்ளே வந்தபொழுது அதை குறித்து போவாஸ் அறியாமல் இருந்ததற்கு ஒரு காரணம், இந்த நியாயாதிபதிகளின் காலத்திலே அடிக்கடி யுத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு வேளையிலே போவாஸ் வெளியே சென்றிருக்கும்பொழுது நகோமி ரூத்துடன் பெத்லகேமுக்கு வந்திருக்க வேண்டும். இந்த போவாஸ் மிகுந்த ஆஸ்திக்காரன் மட்டுமல்ல, கர்த்தருடைய கற்பனைகளை சிறப்பாய் அறிந்தவனாயும் ஒரு யுத்த புருஷனாயும் இருந்திருக்க வேண்டும். அவளை குறித்து சொல்லப்பட்ட காரியங்கள் அவனுடைய மனதிலே ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. எப்பொழுதுமே ஒரு கிராமத்துக்கு யாராவது புதிதாக வந்தால் அவர்களை குறித்து எல்லாருமே பேசுவார்கள். இப்பொழுது இங்கே பெத்லகேமுக்கு வந்த ரூத்தை குறித்தும் எல்லாரும் பேசினார்கள். ஆனால் வழக்கத்திற்கு மாறாக அவளை குறித்த நல்ல காரியங்கள், சிறப்பான காரியங்கள் தான் பேசப்பட்டன. எல்லாரும் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இவள் எத்தனை அருமையான ஒரு பெண்ணாயிருக்கிறாள், தன்னுடைய மாமியாருக்கு எத்தனை உண்மை உள்ள ஒரு மருமகளாயிருக்கிறாள். அவளை தனியே போகும்படியாக விட்டுவிடாமல் தன்னுடைய சொந்த ஜனங்களையெல்லாம் விட்டுவிட்டு இப்படி வந்திருக்கிறாளே என்று வியந்திருப்பார்கள். அவளை குறித்து கேள்விப்பட்ட காரியங்கள், அவளிலே காணப்படுகிற அழகு எல்லாவற்றையும் குறித்து போவாஸ் ஆச்சரியத்தோடு மகிழ்ச்சியடைந்தான். அவளை குறித்து கேள்விப்பட்ட காரியங்கள் மற்றும் அவளுடைய தோற்றம் எல்லாமே அவளை நேசிக்கும்படியாக அவனை தூண்டியது. அவள் செய்த மகத்துவமான தியாகங்களை குறித்து அவன் அறிந்து கொண்டபொழுது அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள். ரூத் 2:12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாயிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அவள் கர்த்தர் மேலே விசுவாசத்தோடு வந்திருக்கிறாள். இந்த காரணத்தினாலேயே மோவாபை விட்டு இந்த முக்கியமான தீர்மானம் செய்து இங்கே வந்திருக்கிறாள். நகோமியிடத்திலே சொல்லும்பொழுதும் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்றாள். விக்கிரகாராதனையிலிருந்து ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்ள தெரிவு செய்தாள். அவரை விசுவாசித்து வந்தபடியினாலே அவருடைய பிள்ளைகளிலே ஒருத்தியாய் மாறிவிட்டாள். எனவே இப்பொழுது இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு அருமையான சாட்சியை உடையவளாயிருக்கிறாள். இதனால்தான் போவாஸ் அவளை குறித்து சொல்லும்பொழுது உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொன்னார். இவருடைய செய்கைக்கு தக்க பலனை கொடுப்பதற்கான வாய்ப்பு போவாசுக்கு கொடுக்கப்படும் என்றால் அவன் முழுமையாக அதை கொடுப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறான். அது மட்டுமல்ல, உடனடியாகவே அவன் செயல்பட ஆரம்பிக்கிறான். அவள் மேலே அன்புள்ளவனாய் அவளை மீட்டுக் கொள்ளப் போகிறான். ஏனென்றால் அவள் மீட்கப்பட வேண்டியவளாய் இருக்கிறாள். ரூத் 2:13. அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமானமாயிராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோட பட்சமாய் பேசினீரே என்றாள். இங்கே ரூத் கூறும் மாறுத்தரம் ஆர்வம் தரக்கூடியதாயிருக்கிறது. எந்த ஒரு ஆறுதலையும் அவள் எதிர்பார்க்கவில்லை. அவளிடத்தில் யாரும் நட்போடு பேச வேண்டும் என்றும் அவள் எதிர்பார்க்கவில்லை. ஏன் அவள் இதை எதிர்பார்க்கவில்லை என்றால், அவள் அந்த வேலைக்காரர்களில் ஒருத்தியைப் போல கூட நான் இல்லை என்பதை அறிந்திருக்கிறாள். ஒருவேளை போவாஸ் அவளை உடனடியாக அடையாளம் கண்டுகொள்வதற்கும் அது ஒரு காரணமாயிருந்திருக்கலாம். அவள் மற்ற பெண்களைப் போல இல்லை. இளைஞர்கள் ஒரு குறிப்பிட்ட வயதிலே தாங்கள் பழைய காரியங்களிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக சுயாதீனம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று விரும்புவார்கள். மட்டுமல்ல, தாங்கள் வித்தியாசமானவர்களாக தனித்தவர்களாக இருக்க வேண்டும் என்றும் விரும்புவார்கள். ஆனால் தங்கள் வயதில் உள்ள அநேகரைப் போலவே அவர்களும் செயல்பட்டுக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இங்கே பார்ப்போம் என்றால், ரூத் ஒரு வித்தியாசமானவளாய் காணப்பட்டாள். இந்த காரணத்தினாலேயே போவாஸ் அவளை நேசிக்க ஆரம்பித்தான். நம்மிலே சிலரும் இப்படி வித்தியாசமானவர்களாய் இருக்க விரும்புகிறோம். நம்முடைய உடையிலே அல்ல, நம்முடைய வழிகளிலே. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளானால் நீங்கள் வித்தியாசமானவர்கள். மற்ற கூட்டங்களை விட கர்த்தருடைய பிள்ளைகள் வித்தியாசமானவர்களாய் சிந்திக்கிறார்கள். அவர்கள் அப்படித்தான் சிந்திக்க வேண்டும். கிறிஸ்தவ சமுதாயத்திலே உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தவர்களையும் நாம் பார்க்கலாம். வேத வசனத்தின்படியே மட்டும் வாழ வேண்டும் என்ற வாஞ்சை உள்ளவர்களையும் பார்க்கலாம். இப்பொழுது நாம் போவாஸையும் ரூத்தையும் பார்ப்போம். இங்கே போவாஸ் அவளை மதிய உணவிற்கு அழைக்கிறான். இதை நீங்கள் எண்ணி பார்க்க முடிகிறதா? அந்த காலங்களிலே காலையிலே சுமார் 10 மணிக்கு தான் அவளை சந்தித்தான். அதற்குள்ளாக மதிய உணவிற்கு அவளையும் வர அழைப்பு கொடுத்து விட்டான். பாருங்கள், ரூத் 2:14. பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றான். அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தியடைந்து மீந்ததை வைத்துக் கொண்டாள். நான் மீண்டுமாக கேட்க விரும்புகிறேன், இந்த போவாஸ் ரூத்தின் மேலே ஆர்வம் உள்ளவனாயிருக்கிறானா? ஆம், அவன் அவளை நேசிக்கிறான். இப்பொழுது அவளை அவனுடைய மனைவியாக்கிக் கொள்ள எல்லா முயற்சிகளையும் எடுப்பான். ஆனால் இடையிலே ஒரு பெரிய தடங்கள் இருக்கிறது. இதையும் நாம் பார்க்கப் போகிறோம். ரூத் 2:15-16 வாசிக்கிறேன். அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம். அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலரை சிந்தவிடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். போவாஸ் தனது வேலைக்காரர்களிடத்திலே மிக தெளிவாக அவளுக்காக தானியத்தை சிந்திவிடும்படியாகவும் அவள் பொறுக்கிக் கொள்ள எந்த தடையும் செய்யாதபடியும் கூறுகிறான். பொதுவாக இப்படி பொறுக்கிக் கொள்ளும்படியாக வருகிற ஏழைகள் நல்ல கதிர்கள் இருக்கிற இடத்திற்கும் சீக்கிரமாய் போய் எடுக்க முற்படும் பொழுது அறுப்பறுக்கிறவர்கள் அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டியதற்கும். ஆனால் போவாஸ், நீங்கள் அறுப்பறுக்கும் இடத்திலே அவள் பொறுக்கிக் கொள்ள அனுமதியுங்கள் என்று சொல்லுகிறான். போவாஸ் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படுகிறவன். கற்பனை என்ன சொல்கிறது என்பதை அவன் தெளிவாய் அறிந்திருந்தபடியினாலே நீங்கள் பின்னாலே விட்டுவிடுகிற கதிர்களை திரும்ப எடுக்க வேண்டாம் என்று சொல்கிறான். மட்டுமல்ல, உங்களுக்கு மிக அருகிலே ரூத் பொறுக்கிக் கொண்டிருக்கும் பொழுது யாரும் கவனிக்காத போது அவளுக்கென்று சில கதிர்களை கீழே நீங்கள் போட்டுச் செல்லுங்கள் என்பது போல சொல்கிறான். அந்த கதிரை பார்த்து அவள், அக்கா இங்கே ஒரு கதிரை நீங்கள் போட்டு விட்டீர்கள், எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னாலும், இல்லை இல்லை நான் எடுத்துக்கொள்ள வரக்கூடாது, நீங்களே அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறிவிடுவார்கள். இதுதான் அவனுடைய கட்டளை. வசனம் 17 பாருங்கள். அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினாள். பொறுக்கினதை அவள் தட்டி அடித்து தீர்ந்தபோது அது ஏறக்குறைய ஒரு மரக்கால் வாட்கோதுமை கண்டது. ஒரு மரக்கால் என்று சொல்லும்பொழுது ஒரு நாளுக்குரிய சம்பளமாக எவ்வளவு கிடைக்குமோ அவ்வளவு அவளுக்கு கிடைத்தது. வசனங்கள் 18-19 வாசிக்கிறேன். அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தாள். அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தாள். தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாக வைத்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள். அப்பொழுது அவளுடைய மாமி, இன்று எங்கே கதிர் பொறுக்கினாய், எவ்விடத்தில் வேலை செய்தாய் என்று அவளிடத்தில் கேட்டு உன்னை விசாரித்தவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள். அப்பொழுது அவள், இன்னாரிடத்திலே வேலை செய்தேன் என்று தன் மாமிக்கு அறிவித்து, நான் இந்த வேலை செய்த வயல்காரன் பெயர் போவாஸ் என்றாள். மிக அதிகமான வாக்கோதுமையை ரூத் கொண்டு வந்ததை பார்த்த நகோமி, இது எப்படி உனக்கு கிடைத்தது, இவ்வளவு கொண்டு வந்திருக்கிறாயே, நீ எங்கே போனாய், யார் உனக்கு மிகவும் தயவு செய்தார்கள் என்பது போல கேள்விகளை கேட்கிறாள். அதற்கு ரூத் முழு சம்பவத்தையும் விவரமாக சொல்கிறாள். உண்மையாக பார்ப்போம் என்றால், இந்த நேரம் வரை இந்த போவாஸ் யார் என்பது ரூத்துக்கு தெரியாது, ஆனால் நகோமிக்கு அது தெரியும். ரூத் 2:20 வசனம் பாருங்கள். அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள். பின்னும் நகோமி அவளை பார்த்து, அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் ஒருவனுமாயிருக்கிறான் என்றாள். இந்த வாக்கியத்தை மூல மொழியிலே பார்ப்பீர்கள் என்றால் கோயல் என்ற ஒரு வார்த்தையை பார்க்கலாம். அதற்கு பொருள் சுதந்திரவாளி. இங்கே நமக்கு வினோதமான இரண்டாவது ஒரு கற்பனையும் உண்டு. ஏனென்றால் அதற்கு இணையான ஒன்றை நாம் அறிந்ததில்லை. தேவன் தம்முடைய ஜனங்களை பொறுப்பெடுப்பதற்காக ஏற்படுத்தியிருக்கிற ஒரு கட்டளை அது. கர்த்தர் அந்த தேசத்திற்கும் மக்களுக்குமான கற்பனைகளை கொடுத்திருந்தார். மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்ட பிரமாணங்கள் அந்த காலத்திற்கு அந்த தேசத்திற்கு மிகவும் பொருத்தமானதாய் அற்புதமானதாய் இருந்தது. ரூத் சரியான ஒரு வயலுக்கே சென்றிருக்கிறாள். ஏனென்றால் போவாஸ் இவர்களுக்கு நெருங்கிய உறவின் முறையானும் இவர்களை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளிலே ஒருவனுமாய் இருந்தான். மோசேயின் பிரமாணங்கள் எல்லா வேலைகளிலேயும் இஸ்ரவேலிலே கடைபிடிக்கப்பட்டதை நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் இந்த புத்தகத்திலே இந்த சுதந்திரவாளி தொடர்பான கற்பனை மிக தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதைத் தவிர ஏழை எளிய மக்களை குறித்த கற்பனையும் நமக்கு வினோதமாய் தெரிந்தாலும் அன்று அது பயன்பட்டதாயிருந்தது. அதன் அடிப்படையிலே கர்த்தர் ஏழை எளியவர்களையும் பொறுப்பெடுத்தார். பிரியமானவர்களே, இது வழக்கத்திற்கு மாறான ஒரு முறைதான். அந்நாட்களிலே வயல்களிலேயும் திராட்சை தோட்டங்களிலேயும் தங்கள் கதிரை அறுக்கிறவர்கள் ஒருமுறை தங்களுடைய கதிரை அறுத்து சென்ற பிறகு விடப்பட்டிருக்கிற கதிர்களை பழங்களை பொறுக்கிக் கொள்ள ஏழை எளிய மக்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. சுமார் 30% இப்படி ஏழை எளிய மக்களுக்காக விடப்பட்டிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. மீட்டுக் கொள்ளும் சுதந்திரவாளியை குறித்து லேவியராமும் 25 சொல்லப்பட்டிருக்கிறது. இது 3 பகுதிகளிலே செயல்படுகிறது. முதலாவதாக நிலம் தொடர்பான காரியத்திலே செயல்படுகிறது. இரண்டாவதாக தனி மனிதன் தொடர்பான காரியங்களிலே அது செயல்படுத்தப்படுகிறது. மூன்றாவதாக விதவைகளை குறித்தும் இந்த பிரமாணம் நிறைவேற்றப்படுகிறது. இந்த போவாஸ் நகோமியின் கணவனுக்கு உறவினரானவன். ஒருவேளை எலிமெலேக்கின் தகப்பனும் போவாசின் தகப்பனும் சகோதரர்களாக இருந்திருக்க வேண்டும். இருப்பினும் நகோமி சொல்லும்பொழுது அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் ஒருவனுமாய் இருக்கிறான் என்று சொன்னாள். இந்த சுதந்திரவாளி மீட்டுக் கொள்கிற காரியங்களை குறித்து நாம் சற்றே வாசிப்போம். லேவியராமும் 25:23-24 வசனங்களை வாசிக்கிறேன். லேவியராமும் 25:23-24 வசனங்கள். தேசம் என்னுடையதாயிருக்கிறபடியால் நீங்கள் நிலங்களை அறுதியாய் விற்க வேண்டாம். நீங்கள் பரதேசிகளும் என்னிடத்தில் அந்நியருமாயிருக்கிறீர்கள். உங்கள் காணியாட்சியான தேசமெங்கும் நிலங்களை மீட்டுக் கொள்ள இடம் கொடுக்க கடவீர்கள். சரி, தேவன் இதை எப்படி செய்வார்? வசனம் 25 பாருங்கள். லேவியராமும் 25:25. உங்கள் சகோதரன் தரித்திரப்பட்டு தன் காணியாட்சியிலே சிலதை விற்றால் அவன் இனத்தான் ஒருவன் வந்து தன் சகோதரன் விற்றதை மீட்க கடவன். இது ஒரு சுதந்திரவாளி தன்னுடைய உறவினர் ஒருவருடைய நிலத்தை மீட்டுக் கொள்வதை குறித்து சொல்லியிருக்கிற கட்டளை. அது எப்படி செயல்படுகிறது என்பதை பார்ப்போம். இந்த ஜனங்கள் வாக்குத்தத்த பூமிக்குள்ளே வந்தபொழுது தேவன் அவர்களுக்கு அதை கொடுத்தார். தேவனுக்கு அவர்கள் உண்மை உள்ளவர்களாய் இருந்தபொழுது அதை அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள். அவர்கள் தேவனுக்கு உண்மையற்றவர்களாய் செல்லும்பொழுது தேவன் அவர்களை அந்த தேசத்தை விட்டு வெளியேற்றினார். அந்த நிலமானது எனக்கு சொந்தமானது, நான் உங்களுக்காக நித்திய சுதந்திரமாய் கொடுத்தேன் என்று கூறினார். ஒவ்வொரு கோத்திரத்தின் வரிசைப்படி தேவன் அவர்களை அங்கே வைத்திருந்தார். அவர்கள் எங்கெங்கு வைக்கப்பட்டார்கள் என்ற வரைபடம் உங்களுக்கு வேத புஸ்தகத்திலே இருக்கும். அப்படி உங்களிடத்தில் வேத புஸ்தகம் இல்லை, ஆனால் அதை அறிந்து கொள்ள விரும்புவீர்கள் என்றால் அந்த வரைபடத்தை எங்களிடத்திலே கேட்டு நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அதிலே மிக தெளிவாக எப்படி இஸ்ரேல் மக்களுக்கு அந்த வாக்குத்தத்த பூமியானது பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். ஒவ்வொரு கோத்திரத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு நிலப்பகுதியை பெற்றதாக இருந்தது. அவர்கள் அதை விட்டு வேறு எங்கும் போகக்கூடாது. ஒருவேளை அதில் யாராவது ஏழ்மையானவர்களாய் ஆகிவிட்டால், அவர்கள் தேவனுக்கு உண்மையல்லாதவர்களாய் இருந்தபடினாலே தேவன் அனுப்பிய பஞ்சத்திலே அந்த நிலைமைக்குள்ளே சென்று விட்டார்கள் என்றால் அவர்கள் அந்த நிலத்தை கொடுத்துவிடத்தான் வேண்டும். இப்பொழுது அருகே இருக்கிற ஏதாவது செல்வந்தர் ஒருவரிடத்திலே அதை அடகு வைத்து எடுத்துக் கொள்ளும்படியாக யோசிக்கலாம். 50 ஆண்டுகளுக்குத்தான் அவர்கள் அந்த நிலத்தை ஒத்திக்கு எடுத்துக் கொள்ள முடியும். ஏனென்றால் 50வது ஆண்டிலே அவர்கள் எல்லாரும் நிலத்தை யார் யாருக்கு நிலம் சொந்தமோ அவர்களுக்கு திரும்ப கொடுக்க வேண்டும். இவ்வாறு செய்யும்பொழுது அந்தந்த நிலம் அந்தந்த குடும்பத்தினிடத்திலேயே இருந்தது. ஆனால் 50 ஆண்டுகள் என்பது நெடுங்கால இடைவெளியாயிருக்கிறது. ஒரு யூபிலியின் நேரத்திலே அவன் நடுத்தர வயதுள்ளவனாய் இருப்பான் என்றால் அடுத்த 50வது ஆண்டு வரும் முன்னதாக அவன் மரித்து போய்விடுவான். எனவே அவன் தனது நிலத்தை யாருக்காவது கொடுத்திருப்பான் என்றால் தான் உயிரோடு இருக்கும் காலத்திலேயே அதை அவன் திரும்ப பெற்றுக் கொள்ள முடியாது. ஆனால் அவனுடைய மகன் அதை பெற்றுக் கொள்ளலாம். இப்பொழுது ஒருவேளை அவனுக்கு உறவினனான செல்வந்தன் ஒருவன் இருக்கிறான் என்றால், அவன் இந்த சிறுமைப்பட்டு போன தன் உறவினனுக்கு உதவி செய்ய விருப்பமுள்ளவனாய் இருந்தால் அந்த அடகு வைக்கப்பட்ட நிலத்திற்கான பணத்தை கொடுத்து யூபிலி ஆண்டு வரும் முன்னதாக கூட அந்த நிலத்தை அவன் மீட்டுக் கொடுக்கலாம். 50வது ஆண்டிலே நிலத்திலே என்னென்ன விளைச்சல் கிடைக்கிறதோ அதையெல்லாம் நிலத்தின் சொந்தக்காரன் பெற்றுக் கொள்கிறான். இது தேவனுடைய வழிமுறை. அப்படி என்றால் நமக்கு ஒரு செல்வந்தனான உறவுக்காரன் இருந்து நமக்கு அதை மீட்டுக் கொடுப்பது எவ்வளவு சிறந்த ஒன்றாயிருக்கும் இல்லையா? இவை நிலங்களுக்கு மட்டும் சொந்தமான கற்பனை அல்ல, தனி மனிதர்களை குறித்தும் இது கூறப்பட்டிருக்கிறது. இதை குறித்து லேவியராமும் 25:47-48 வாசிக்கிறோம். கவனிங்கள், வாசிக்கிறேன். லேவியராமும் 25:47-48. உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் அந்நியனும் செல்வனாயிருக்க அவனிடத்தில் இருக்கிற உன் சகோதரன் தரித்திரப்பட்டு அந்த பரதேசிக்காவது அந்நியனுக்காவது பரதேசியின் குடும்பத்தாரில் எவனுக்காவது அவன் விலைப்பட்டு போனால் அவன் விலைப்பட்டு போன பின் திரும்ப மீட்கப்படலாம். அவன் சகோதரரில் ஒருவன் அவனை மீட்கலாம். ஒரு மனிதன் மிகவும் துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவன் தனது சொத்துக்களை மட்டும் இழந்து போகிறதில்லை, பஞ்சத்தினாலே அவனுடைய பிள்ளைகள் வயிற்று பசியிலே இருக்கிறார்கள் என்பதை அறிந்து தனது குடும்பத்தை போஷிப்பதற்காக அவன் தன்னையே அடிமையாக விற்றுவிடுகிறான். இந்த யூபிலி ஆண்டு வரும் வரை அவன் அடிமையாகவே இருப்பான். அது இன்னமும் முடிவதற்கு 49 ஆண்டுகள் இருக்கும் என்றால் அது மிக நீண்ட காலமான அடிமைத்தனம். அடிமைத்தனத்திலேயே வாழ்ந்து அடிமைத்தனத்திலேயே அவன் மறித்துவிடலாம். ஆனால் ஒரு செல்வந்தனான உறவினன் அவனுக்கு இருப்பான் என்றால் ஒருநாள் தற்செயலாக இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற மனிதனை பார்த்து, எனது உறவுக்காரன் இப்படி அடிமையாயிருப்பதை நான் விரும்பவில்லை, அவனை நான் மீட்டுக் கொள்வேன் என்று சொல்வான் என்றால் அதற்கான விலைக்கரையத்தை கொடுத்து அவன் அவனை மீட்கலாம். இந்த சுதந்திரவாளி இயேசு கிறிஸ்துவின் நிழலாயிருக்கிறான். இயேசு கிறிஸ்துவே நம்மை மீட்டுக் கொண்ட சுதந்திரவாளி. இந்த காரணத்தினாலேதான் ஒரு பாவி மீட்கப்படுகிறான் என்று புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். பாவ நிவாரணமானது பாவங்களை மூடுகிறது. ஆனால் மீட்டு எடுத்தல் என்பது மீட்கும் நபர் விலைக்கிரயத்தை கொடுத்து இலவசமாக மீட்பை தருகிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து நம்மை மீட்டுக் கொண்டது மட்டுமல்ல, இந்த பூமியை மீட்டுக் கொள்ளும்படியாகவும் அவர் மரித்தார். நீங்களும் நான் வாழ்கிற இந்த பூமியானது ஒரு நாளிலே எல்லா விதமான தீமையிலிருந்தும் விடுதலை செய்யப்பட போகிறது. அப்பொழுது புதிய வானம் புதிய பூமி உண்டாகும். இதுவும் மீட்பின் ஒரு பகுதியாகும். இந்த சுதந்திரவாளி மீட்டுக் கொள்ளும் சம்பவம் இந்த ரூத்தின் சரித்திரத்திலேதான் மிக தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மீட்கும் பணியிலே செயல்படுகிற அன்பை இங்கே தெளிவாக பார்க்கிறோம். இந்த ரூத்தின் சம்பவத்திலே பார்க்கும்பொழுது அவளை மீட்டுக் கொள்ள மற்றொரு மிக நெருங்கிய உறவினனான சுதந்திரவாளி உண்டு. ஆனால் அவன் அதை செய்யாதபடினாலே, ரூத் போவாசினால் நேசிக்கப்பட்டபடினாலே போவாசே அந்த மீட்கும் பணியை செய்தான். தேவன் நம்மையும் மீட்டுக் கொள்ள வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. நாம் அவரை விட்டு தூரம் போன பாவிகள். அவர் நம்மை மீட்காவிட்டாலும் அவர் நீதி நியாயமுள்ள ஒரு தேவனாகவே எப்பொழுதும் இருப்பார். ஆனால் அவர் நம்மை நேசித்தார். மீட்பினாலே நமக்கு கிடைக்கும் ரட்சிப்பானது ஒரு அன்பின் சரித்திரத்தை சொல்கிறது. இங்கே இந்த மோவாவிய பெண்ணாகிய ரூத்துக்கும் போவாசுக்கும் இடையிலே ஏற்பட்ட அன்பின் வரலாற்றிலே இது வெளிப்படுத்தப்படுகிறது. இப்பொழுது ரூத் 2:21-23 வரை பாருங்கள். பின்னும் மோவாபிய ஸ்திரியான ரூத், அவர் என்னை நோக்கி, என் அறுப்பெல்லாம் அறுத்து தீர் மட்டும் நீ என் வேலைக்காரிகளோட கூடவே இரு என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது நகோமி தன் மருமகளாகிய ரூத்தை பார்த்து, என் மகளே, வேறொரு வயலிலே மனுஷர் உன்னை எதிர்க்காதபடிக்கு நீ அவன் வேலைக்காரிகளோட போகிறது நல்லது என்றாள். அப்படியே கோதுமை அறுப்பும் வாட்கோதுமை அறுப்பும் தீர் மட்டும் அவள் கதிர் பொறுக்கும்படிக்கு போவாசுடைய வேலைக்காரிகளோட கூடியிருந்து தன் மாமியினிடத்தில் தங்கினாள். கவனித்தீர்களா? கோதுமை அறுப்பும் வாட்கோதுமை அறுப்பும் தீர் மட்டும், அதாவது சுமார் 6 மாதங்கள் இந்த காரியங்கள் தொடர்கிறது. போவாசுக்கு ரூத்தின் மேல் உண்டான அன்பானது பெத்லகேம் ஊரிலே பலரால் பேசப்பட்டிருக்கலாம். நகோமியும் ஒவ்வொரு நாளும் பார்க்கும்பொழுது ரூத்தும் போவாசும் சேர்ந்து வருகிறதை கவனித்திருக்கலாம். அருமையானவர்களே, நம்மையும் நேசிக்கிற ஒரு இரட்சகர் நமக்கு உண்டு என்பது எத்தனை அருமையான ஒரு காரியம். நம்மை மீட்டு எடுக்கும்படியாகவே அவர் இந்த பூமிக்கு வந்தவர். இப்பொழுது ரூத் 3 அதிகாரத்தை நாம் சற்றே பார்ப்போம். இந்த அதிகாரத்திலே நடைபெறுகிற சம்பவம் போவாசின் களத்திலே நடைபெறுகிற காரியம். ரூத் எடுக்க வேண்டிய காரியங்களை எடுத்து செயல்படாததினாலே இப்பொழுது நகோமி செயல்படுகிறாள். இந்த சம்பவங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் மற்றொரு மோசேயின் பிரமாணத்தையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். இஸ்ரவேல் மக்களிடையே ஒரு குடும்பத்திலே பல சகோதரர்கள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவன் திருமணம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அவன் மரித்து போய்விடுகிறான். அப்படின்றால் என்ன செய்யப்பட வேண்டும் என்பதை குறித்து உபாகமம் 25:5-9 நாம் பார்க்கிறோம். கவனியங்கள் வாசிக்கிறேன். உபாகமம் 25:5. சகோதரர் ஒன்றாய் குடியிருக்கும்போது அவர்களில் ஒருவன் புத்திர சந்தானம் இல்லாமல் மறித்தால் மறித்தவனுடைய மனைவி புறத்தில் இருக்கிற அந்நியனுக்கு மனைவியாகக் கூடாது. அவளுடைய புருஷனின் சகோதரன் அவளை தனக்கு மனைவியாக கொண்டு அவளிடத்தில் சேர்ந்து புருஷனுடைய சகோதரன் செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன். மறித்த சகோதரனுடைய பெயர் இஸ்ரவேலில் அற்றுப்போகாதபடிக்கு அவன் பெயரை அவள் பெறும் தலைப்பிள்ளைக்கு தரிக்க வேண்டும். அவன் தன் சகோதரனுடைய மனைவியை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தால் அவன் சகோதரனுடைய மனைவி வாசலில் கூடிய மூப்பரிடத்திற்கு போய், என் புருஷனுடைய சகோதரன் தன் சகோதரனுடைய பெயரை இஸ்ரவேலில் நிலைக்க பண்ண மாட்டேன் என்கிறான். புருஷனுடைய சகோதரன் செய்ய வேண்டிய கடமையை செய்ய அவன் மனதில்லாதிருக்கிறான் என்று சொல்வாளாக. அப்பொழுது அந்த பட்டணத்து மூப்பர் அவனை அழைப்பித்து அவனோட பேசியும் அவன் அவளை விவாகம் பண்ணிக் கொள்ள எனக்கு சம்மதமில்லை என்று பிடிவாதமாய் சொன்னால் அவன் சகோதரனுடைய மனைவி மூப்பரின் கண்களுக்கு முன்பாக அவனிடத்தில் வந்து அவன் காலில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி அவன் முகத்திலே துப்பி தன் சகோதரன் வீட்டை கட்டாதவனுக்கு இப்படியே செய்யப்பட வேண்டும் என்று சொல்ல கடவள். அருமையானவர்களே, இந்த வினோதமான கற்பனையை நீங்கள் சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? இந்த கற்பனையின்படிதான் இங்கே போவாஸ் ரூத்தை திருமணம் செய்ய முன்வரப்போகிறான். நேரம் அதிகமானபடினாலே 3 அதிகாரத்தின் வசனங்களை நாம் தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியிலே சிந்திப்போம். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களை அதிகமாய் நேசித்தபடினாலே உம்முடைய சொந்த குமாரன் எங்களுக்காக சிலுவையிலே மரிக்கும்படியாய் நீர் ஒப்புக் கொடுத்தீர். அவர் மூலமாய் எங்களை நீர் மீட்டு எடுத்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த ரூத்தின் சரித்திரத்தை நாங்கள் படிக்கும்பொழுது உம்முடைய அன்பை குறித்து நாங்கள் மிக தெளிவாக அறிந்து கொள்வோம். அதற்கேற்ற மாறுத்தரம் சொல்கிறவர்களாய் காணப்படுவோம். நீரே எங்களை இலவசமாய் மீட்டு எடுப்பதை ஒரு பெரிய சிலாக்கியமாக புரிந்து கொள்ளும் எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய அன்புக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள ஒவ்வொரு நாளும் எங்களை எல்லா காரியங்களிலேயும் நீரே காத்துக்கொள்ளும். துதி கனமகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். ஏ சுரட்சகரின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 4640 4640. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உன் சமாதானம் நதியைப் போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். ஏசாயா 48:18 பின்பாகம். ஏசாயா 48:18 பின்பாகம்.
நேயர்களே, இன்று நீங்கள் கேட்ட செய்தியை மீண்டும் கேட்க வேண்டுமானால் நீங்கள் செல்ல வேண்டிய வெப்சைட் www.radio882.com. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. வணக்கம்.